நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் சொல்லுகிறேன். ஆத்மானா என்ன, பிராணன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானா, ரெண்டும் வெவ்வேறா, இதை எப்படி பிரித்து அடையாளம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி எதனால கேட்கப்பட்டிருக்கோம்னு முதல்ல சொல்றேன். ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் நடமாடும். இறந்து போயிட்டார்னு சொன்னால் ஆத்மா புறப்பட்டார்னு அர்த்தம். ஒரு உடலை எடுத்துக் கொள்ளுவதை பிறப்பு அப்படின்னு, ஆத்மா ஒரு உடலை விட்டு விடுவதை இறப்பு என்று சொல்லுகிறோம். இதுதான் ஜனனம் மரணம். ஆத்மாவுக்கு ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஆத்மா ஒரு கர்மாதீனமா தன்னுடைய கர்மத்துக்கு வசப்பட்டு ஒரு உடலை எடுத்துக்கிறார். அந்த கர்மத்தினுடைய பலத்தை அந்த உடலை வைத்து அனுபவிக்கிறார். அந்த கர்மா அந்த பலம் முடிஞ்ச உடனே உடம்ப விட்டுடுறார். அதுக்குன்னு எல்லா கர்மங்களும் முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பிறவிக்குறையவே முடிந்து விட்டன. அப்ப ஆத்மா போயிட்டார்னு சொல்லலாமானால் புறப்பட்டு போயிட்டார்னு வேணா சொல்லலாமே தவிர ஆத்மா இறந்தார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் இறந்தான்னு சொல்லலாம். அந்த மனித உடலை எடுத்துக்கொண்டிருக்கிற ஆத்மா இறந்தார்னு சொல்ல முடியாது. சரி, பிராணம் போயிடுத்து அப்படின்னு சொல்றமே, பிராணன் போய்விட்டதுன்னு சொன்னா இறந்துட்டாருன்னு அர்த்தம். அதுதானே ஆத்மா புறப்பட்டு போயிட்டார்னு சொன்னீர். அதனாலே பிராணன் போயிடுத்துன்னு சொல்றதும் ஆத்மா புறப்பட்டு போயிட்டாருங்கிறதும் ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. அதனால ஆத்மாவும் பிராணனும் ஒன்றா, இதுதான் கேள்வி. ரெண்டும் ஒன்று இல்லை. அது ஒரு ஒன்றுங்கிறாப்புல பொருள்பட வார்த்தைப்பாடு பேச்சுவாக்கில் நாம வச்சிருக்கலாமே தவிர உண்மையான பொருள் பார்த்தால் ஒன்று இல்லை. பிராணன் சொல்றது ஒரு வாயு விசேஷம், ஒரு சிறப்பான வாயுன்னு வச்சுங்களேன், ஒரு தனித்தன்மை வாய்ந்த வாயு, அது ஒரு காற்று. அதை போல நம் உடலில் ஐந்து காற்றுகள் இருக்கின்றன, பிராண அபான வியான உதான சமானம். இதெல்லாம் எங்கெங்க இருக்கு? ஹிருதி பிராணஹா, நம்முடைய இருதயத்தில் பிராணவாயு உள்ளது. குதே அபானஹா, நாம் மலம் கழிக்கும் பகுதியில் அபானவாயு உள்ளது. சமானஹா நாபிமண்டலே, நம்முடைய தொப்புள் நாபி, அந்த மண்டலத்தில் அந்த சுற்றுப்புற இடத்தில் தான் சமானவாயு உள்ளது. உதானஹா கண்டதேசே சியாத், உதானவாயு கழுத்தில் உள்ளது. கடைசியா வியானஹா சர்வசரீரகா, வியானவாயு உடம்பு முழுக்க இருக்கிறது. இதுக்குத்தான் பஞ்சவிருத்தி பிராணன்னு சொல்லுவார்கள். பிராணவாயுன்னு பேர் இருந்தாலும் இதுக்கு அஞ்சு வேலைகள். பிராணவாயு ஒரு வேலை பார்க்கும், அபானம் ஒரு வேலை பார்க்கும், சமானம் ஒரு வேலை பார்க்கும், உதானம் ஒரு வேலை பார்க்கும், வியானம் ஒரு வேலை பார்க்கும். இதைத்தான் பஞ்சவிருத்தி, பஞ்சு வேலைகள். இது எல்லாத்தையும் சேர பிடிச்சு பிராணன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அது ஐந்து வெவ்வேற வேலை, வெவ்வேற வாயு. இந்த வாயுவை வச்சுட்டு தான் உடம்பை தூக்கி பிடிச்சு அதற்குரிய நிற்றல், நடத்தல், பேசுதல், எடுத்தல், ஓடுதல், தூங்குதல், இது எல்லாத்தையும் செஞ்சாகணும். இந்த வாயுக்கள் ஒழுங்கா வேலை பார்த்தா தான் இந்த உடம்பை ஒழுங்கா தூக்கி பிடிச்சு நிறுத்த முடியும்னு வச்சுங்களேன். ஒரு காத்தடிச்சா பலூன் நிற்கும், காத்து போயிட்டா பலூன் விழுந்துடும். ஆனால் காத்து அடிக்க வேண்டியவர் யாரு? காத்தே காத்து அடிச்சுக்குமா? இல்லையே. காத்து தானா போயிடுமா? இல்லையே. அப்ப என்ன நடக்கிறதுனால், ஆத்மா பிராணவாயுவின் உதவியாலே இவ்வுடலை தூக்கி பிடிக்கிறார். இதான் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால ஆத்மாவும் பிராணனும் ஒண்ணு இல்லை. ஆத்மா கர்மத்தால ஒரு உடம்பு எடுத்துட்டு ஆகணும், அதை வச்சுட்டு தான் இன்ப துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும். இந்த உடம்பை தூக்கி நிறுத்தணும் இல்லையோ, அதுக்கு காத்தடிக்கணும். சைக்கிள் டயர் ஓடணும்னா காத்தடிக்கணுமே. அதை போல இந்த உடம்பை தூக்கி நிறுத்துறதுக்கு பிராணவாயு வேணும். அப்ப பிராணவாயு போயிடுத்துனால் உடம்பு விழுந்துடும் இல்லையா. அது எப்ப போகும்? பிராணவாயுவால் அந்த முடிவு எடுக்க முடியாது. ஆத்மா இந்த பிறவியில் என்ன கர்மங்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்த கர்மங்கள் முடிஞ்சு போயிடுத்துனால் இந்த ஆத்மா எக்ஸிட் ஆகணும், வெளியில போயாகணும். அதுதான் டைம், அதான் முடிவெடுக்க வேண்டிய டைம். அது எக்ஸிட் ஆகும்போது அதுக்கப்புறம் இந்த உடம்பு அது தூக்கி பிடிச்சு நிறுத்த வேண்டாம் இல்லையா, பிராணவாயு இருக்காது, போயிடும். அதைத்தான் பிராணம் எடுத்து உயிர் பிரிந்தது என்று நாம சொல்றோம். அப்ப அந்த பிராணம் போறது நடக்கும், அப்படின்னா இந்த அஞ்சு பிராணங்கள் இனிமே இருக்காது, ஆத்மாவும் புறப்பட்டுடுவார். ஏன்னா அவருக்கு இப்போ இந்த அஞ்சு பிராணங்களை வச்சுன்னு இந்த உடம்பை தூக்கி நிறுத்த வேண்டிய தேவையே இல்லையே. இந்த உடம்போட பணியே முடிந்து விட்டது, அதன் பயன் தீந்து போச்சு. அதனால அவர் கிளம்பிட்டார். இனிமே அவர் அடுத்த பிறவி எங்கு போக போறாரோ அதை தூக்கி பிடிச்சுக்கணும், அதை நடத்திக்கணும்னு வச்சுங்க. பிராணோகி பூதானாம் ஆயுஹு பிராணன் தேவா அனுப்பிராணந்தி மனுஷ்யா பசவஸ்தையே. இது உபனிஷத்து, தைத்திரி உபனிஷத்து சொல்றது. தேவாகா மனுஷ்யாகா பசவஹா எல்லாம் அனுப்பிராணந்தி, இந்த பிராணன் இருக்கவே தான் உயிரோடு இருக்கார்கள். பிராணோகி பூதானாம் ஆயுஹு, அவன் இன்னும் ஆயுளோடு இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர சொல்லணும்னால் அதுக்கு பிராணவாயு தான் காரணம். அந்த பிராணவாயு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவர் இருப்பார். ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருப்பார்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆத்மாவுக்கு இறப்பே கிடையாது, முடிவுங்கிறதே இல்லை. அவர் வெளியில போவார், உள்ள வருவார், வெளியில போவார், உள்ள வருவார். ஆனால் உடல் உழுந்துடும், அப்ப பிராணவாயும் இருக்காது. அதனால ஆத்மா பிராணவாயு என்கிற வாயு விசேஷத்தை கொண்டு உடம்பை செலுத்துறார், தூக்கி பிடிச்சு நிறுத்திக்கிறார், உடம்பை செலுத்திக்கிறார். அதன் வேலை முடிஞ்சு போச்சு, அதை விட்டுடுறார். அப்ப ஆத்மா புறப்பட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ ஆத்மாங்கிறதுக்கும் பிராணங்கிறதுக்கும் என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுதா? நம்ம பொதுவா பிராணம் படுத்துன்னு சொல்றோம், உயிர் படுத்துன்னு சொல்றோம், எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்க. இப்ப ஒருவேளை சில சமயத்தில் ஆத்மாவையே உயிர் என்று சொல்லுவார்கள். அப்படின்னு சொன்னா உயிர் பிரிந்ததுன்னு சொன்னால் உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படியும் பிராணம் படுத்துன்னு சொன்னா பிராணவாயு போயிருக்குன்னு தான் அர்த்தம். பிராணவாயு போயெடுத்துனால் தான் இனிமே அப்ப உடம்ப தூக்கி பிடிக்க முடியாது இல்லையோ, அதை வச்சுருந்தானே பிடிச்சிருந்தார். இனிமே உடம்ப தூக்கி பிடிக்க முடியாது, அதான் உடம்பு தட்டுன்னு விழுந்துடுறது. இதைத்தான் பிராணன் தேவா அனுப்பிராணந்தி மனுஷா பசவச்சையே பிராணோகி பூதானாம் ஆயுஹு. இவன் இன்னும் உயிரோடு இருக்கான், இன்னும் ஓடிட்டு இருக்கான்னாலே அதுக்கு பிராணன் தான் முக்கியம் என்று உபனிஷத்து சொல்றது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுப்போம். அப்ப அந்த பிராணவாயுவை நன்னா பிராணாயாம பயிற்சி பண்ணி அதை நிறைய வளர்த்துண்டோம்னு வச்சுங்க. பிராணவாயுவை சக்தி வாய்ந்தது ஆக்கலாம். ஆக்க ஆக்க நன்னா பலம், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள் அதெல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு நம்மளால முடியும். நீங்க கேட்கலாம், நீடித்த ஆயுள்ங்கிறது நாமா பண்ணிக்க முடியுமா? அதான் கர்மாதீனம்னு சொன்னீரேனால் அது ஒரு ரேஞ்சு கொடுக்கும். கர்மம்ங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கும், அதுக்குன்னு நிமிஷ கணக்கு வினாடி கணக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காது. ஆரோக்கியம்ங்கிறது ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணும். அதுக்கு மேல நம்ம நன்னா உடற்பயிற்சி பண்ணி யோகம் எல்லாம் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அது ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னா ஆரோக்கியம் இருக்க போறது இல்லை. அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படியே கர்மத்தோட நேர ரிலேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பொதுவாக அது டிஃபைன் ஆகும், அதுக்கு மேற்கொண்டு நாம பண்றதுல நிறைய எஃபெக்ட் இருக்கும். அப்படி இருந்தா தானே வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியும்.
எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டு. நீ தும்மறதுலேருந்து இருமறதுலேருந்து எப்போங்கிறது முடிவு பண்ணிடுத்துனுட்டால் இன்ட்ரெஸ்டே இருக்காது வாழறதுக்கு. அப்போ எப்படி பிறந்தமோ அப்படியே இழுத்துன்னு போக வேண்டியதான். அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம், அப்படிலாம் இல்லவும் இல்லை. அதெல்லாம் ஒரு சில கர்மங்கள், நியத்த கர்மங்கள் தான் அப்படி. அநியத்த கர்மங்கள்னா எத்தனையோ கர்மங்கள் நாம் நன்னா அமைச்சிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு தானே பகவான் இருக்கார், அவரை பிரார்த்திக்கிறோம், அவர் செய்கிறார். இல்லைன்னா இத்தனைக்குமே அர்த்தம் இல்லாத படம் இல்லையா. நல்ல ஆத்மா பிராணம் என்ன வேறுபாடுன்னு புரிஞ்சுப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.